ஆயிரம் நாட்களை பார்க்கிறது. உம்முடைய சமூகம் எமக்கு போதுமானது. ஓ உலகத்தை பார்க்கலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எமக்கு போதுமானது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல நாம் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. உங்களை நாங்க விடமாட்டோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே, நடத்தி செல்லுங்கப்பா. உம் சமூகம் எமக்கு போதுமானது. அது இன்பமான ஆண்டவர, அது இன்பமான ஆண்டவர. அமையலுயா, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவர.
ஆமையா,
அதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த. எங்களோடு பேசுங்கப்பா, நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவர. எங்களோடு பேசுங்க ஆண்டவர, நாங்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவர, நாங்க கேட்க வாஞ்சா இருக்கிறோம் ஆண்டவர. அல்லேலூயா, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரே, நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல, அவர் என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 9வது அதிகாரம், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள்.
என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்.
திருப்பி வாசிங்க.
என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்.
என்னாலே உன் நாட்கள் பெருகுமப்பா. யாரால இந்த நாட்கள் பெருகிறது தெரியுமா? ஏன் நாங்க இந்த வருஷத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம் தெரியுமா? அது என் ஆண்டவர்னால உருவானபடியினால. இல்லாவிட்டா நாம் இந்த வருஷத்துக்குள்ளே கடந்து வந்திருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் வறட்சியாகுமப்பா. நம்முடைய பலத்தில் இந்த வருஷத்துக்குள்ள நாங்க வரல பாருங்க. யாரால இது உண்டாயிட்டது? ஆண்டவர்னால உண்டாயிட்டது. அவனாலே நம்முடைய ஆயுசு, நம்முடைய வருஷங்கள் பெருகுகிறதாம். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 103வது அதிகாரம். சங்கீதம் 103வது அதிகாரம், அது வாசித்த பொழுது எனக்கு அருமையான ஒரு வார்த்தைகள் இல்லையா? சங்கீதம் 103வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க.
நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாம போயிட்டு, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபியோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு
இங்க பாருங்க, அந்த மேல் வசனத்தை வாசிங்க, 14வது வசனத்தை திருப்பி வாசிங்க. 14வது வசனத்தை
நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார்.
நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அடுத்தது
மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய்
மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. யாரு? என்னுடைய வாழ்வு, என்னுடைய நாட்கள் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற இதை யார் அறிவான்? மனுஷர்கள் தங்கள் வாழ்வு எவ்வளவுத்திற்கு இருக்கிறது என்பதை அறிவது கிடையாது. பாருங்க, அது ஒரு புள்ளை போல இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அது தெரிகிறது இல்ல. தொடர்ந்து வாசிங்க.
மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே
காத்து, இந்த பாருங்க, மனுஷருடைய வாழ்நாட்கள் ஒரு பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஐயா, பலம் காட்டுவதற்கு உன்னிடத்துல ஒன்றும் கிடையாது. அது ஒரு பூவை போல இருக்கிறது. என் தேவன் நினையாவிட்டால் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்க முடியாது. அது ஒரு பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. காத்தடிக்கிற பொழுது அது உருந்து போகிறதப்பா. நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காற்றுக்கள் அடிக்கிற பொழுது நம்மளால நின்று பிடிக்க முடிகிறதில்ல. துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்வை அணுகுகிற பொழுது நான் நின்று பிடிக்க முடிகிறதில்ல. மனுஷனுடைய வாழ்வு அது புல்லை போல, பூவை போல இருக்கிறதாம் தேவனுடைய பார்வையில. இதை அறிபவன் யார்? இதை கவனிப்பவன் யார்? காற்றடிக்கிற பொழுது பூவை போல. தொடர்ந்து வாசிங்க.
மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாம போயிட்டு
போயிட்டு
அது இருந்த இடமும் இனி அதை அறியாது.
பாருங்க, அது இருந்த இடமே இல்ல. தொடர்ந்து வாசிங்க.
கிருபியோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதி ஆயன்றைக்கும் உள்ளது.
இந்த பாருங்க, மனுஷர்களை குறித்து அவர் பேசுகிற பொழுது எப்படி பேசுறார் தெரியுமா? அது ஒரு பூவை போல, ஒரு புல்லை போல இருக்கிறது. காற்று அடிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அது உதிர்ந்து போகிறது ஐயா. ஆனால் அந்த கடைசி வசனத்துக்கு கடைசியா வாசித்த வசனத்தை வாசிங்க.
கர்த்தருடைய கிருபியோ,
கர்த்தருடைய கிருபியோ
அவருக்கு பயந்தவர்கள்,
அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலே
அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது.
பாருங்க, மனுஷருடைய வாழ்வு புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிறது. இங்கே நின்றா நான் பார்க்க போற செய்தி பார்க்க முடியாது. ஆனா வழியில இருக்கிற வாழ்வு புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலோ அவருடைய கிருபை இருக்கிறபடியினால், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் காலகாலமாக வருஷ வருஷமாக அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த வருஷத்துக்குள்ள தேவனுடைய கிருபை எங்களை நடத்தி வந்தது என்பதை இந்த வருஷம் முழுவதையும் மறக்காதிருங்கப்பா. உங்க பலமோ எங்க பலம்? இந்த பாருங்க, ஆண்டவருடைய நாமத்துல ஆண்டவர்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. என்ன தெரியுமா, இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு அநேகருக்கு இந்த முதலாவது ஆராதனை அலட்சியம். அந்த முதல் ஆராதனை அது 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 மிகவும் முக்கியமானது. பாருங்க, என்ன எனக்கு இன்னைக்கு நாம் ட்ரெயின் எடுத்து அங்கிங்க ஓடி வருகிற பொழுது என்னோட பலர் வந்திருந்தாங்க. அப்படி அவங்க ஓடி ஆடி அதை பார்த்து இதை பார்த்து ஓடி வருகிறதை பார்த்த பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம். பாருங்க, அது அலட்சியம் பண்ண இல்லையே என்று சொல்லி இல்லையா, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல. சங்கீதம் 65:12 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. நான் பல காரியங்கள், இது வருஷத்தின் ஆரம்பமாக இருக்கிறபடினால் நம்முடைய இருதயத்திலே பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 65:11.
வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
ஆண்டவரே, இந்த வருஷத்தை என்ன செய்யும், உம்முடைய கிருபையினால் நீங்க நிறைத்து எங்களை நடத்தி வந்தது போல இந்த வருஷத்துல எங்களை சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நன்மையினால் முடிச்சுட்டுங்கப்பா, நன்மையினால் முடிச்சு. இது என்னுடைய செய்தி அல்ல, இது என்னுடைய வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடினால், நம் சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நன்மையினால் முடிச்சுட்ட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகளும் தீர்க்கப்பட வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய சித்தத்துக்கு நேராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்திலே இந்த முதல் ஆராதனையிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 90:15 வசனத்தை வாசிங்க. அங்கு திருப்பி வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாக எங்களை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக்கு ஆண்டவர. தேவரீர் நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, கண்ணீர் விட்ட நாட்களுக்கு, கவலையோடு கடந்து சென்ற நாட்களுக்கு, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த நாட்களுக்கு இந்த வருஷத்தை எப்படி ஆக்கும் ஆண்டவரே? மகிழ்ச்சியாய் ஆக்குங்கப்பா, சமாதானமாய் மாற்றுங்க ஆண்டவரே, இன்பமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்கள் எங்கள் கவலைகளும் கடந்த வருஷத்தோடு நிறுத்தப்படுவதாகப்பா. அதான் நான் வருஷத்தென்று பேசினேன். பாருங்க, முந்தினவைகளை நினையாதீங்க, பூர்வமானவைகளை சிந்தியாதீங்க, நடந்தவைகளை நினைத்துக் கொண்டு இருக்காதீங்க. நடந்தவைகள் நடந்தவைகளோ, இதோ இந்த காலத்திலே தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்வார். வனாந்தரத்திலே அபாந்தர வழியிலே தன் ஜனத்துக்கு ஆறுகளை உண்டாக்கின அதே ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் இந்த வருஷத்திலே நடந்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறக்காதப்பா. அவருன் வாழ்விலே ஒரு காரியத்தை செய்வாராக, புதிய காரியத்தை செய்வாராக. கடந்த வருஷத்தில் உன் கண்ணீர் போதும், உன் கவலை போதும். உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சொந்தத்தை குறித்து ஏதோ 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 கவலை இல்லாத மனுஷன் கிடையாது. பாருங்க, என் வாழ்க்கையில கவலையே இல்லை என்று சொல்லி சொன்னா அந்த மனுஷன் பட்டு போய் சொல்றான் பாருங்க, துக்கமே கிடையாது, ஒரு பிரச்சனையே எனக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார், கடந்த வருஷத்தோடு நிறுத்தப்பா, இதோ நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிறேன், உன் வாழ்வில் அது நடக்க, அது இந்த வருஷத்துல நடக்கிறதுக்கும், நீ துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும், கண்ணீரை கண்ட வருஷத்திற்கும் மாறாக தேவன் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவாராக, நன்மையினால் நிறைப்பாராக, நன்மையினால் நிறைப்பாராகப்பா. ஆனா ஒன்றே, நீ நடந்தவைகளை மறந்துவிடு. கடந்த வருஷத்துல இருந்தது எல்லாவற்றையும் கொண்டு இந்த வருஷத்துக்குள்ள வந்து அழுது கொண்டு இருக்காதங்க, கண்ணீர் விட்டு கொண்டு இருக்காதங்க. ஆண்டவர் உனக்கு உனக்கென்று கொடுத்த வாக்கு தத்துவங்களை உறுதியாய் பிடிங்க, அதுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த வருஷத்துல எனக்கு செய்யும், செய்யும் ஆண்டவரே. யாக்கோப்பை போல நீ செய்யாவிட்டா நாங்க உண்மை விட போறது இல்லையப்பா, உண்மை பிடித்து கண்டு இருப்போம். விடிஞ்சாலும் சரி, இரவானாலும் சரி, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, நிறைவேற்றப்பட வேண்டும். இது என்னுடைய செய்தி கிடையாது, இது நான் முன்னுரையாக உங்களுக்கு நான் பேச விரும்பினபடினால் நான் பேசுகிறேன். நம்முடைய செய்தியாக நான் பேச போகிறது என்ன தெரியுமா, இந்த வருஷத்துல குறிப்பிட்ட ஜபங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது என்னுடைய விருப்பமாகும். குறிப்பிட்ட சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது என்னுடைய விருப்பமாகும். குறிப்பிட்ட சில காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜபம் பண்ண வேண்டியது மிகவும் விருப்பமாகும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, வேதத்துல நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருந்தபடியினால், விருப்பமாய் இருந்தபடியினால், நான் இதுல சில காரியங்களை சீக்கிரத்தில் நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஜபத்தின் முதலாவது ஜபத்தின் ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபையில இருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டில இருக்கிறவர்கள், உம்முடைய சமூகத்தில நிக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் உம்முடைய வீட்டிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், உம்முடைய வீட்டில இருக்கிற ஒவ்வொரு நபரும் உமக்கு முன்பாகவும் உம் சபைக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்ற அந்த ஒரு ஜபம் அல்லாவிட்டால் உண்மை உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே என்ற ஒரு ஜபம் இந்த நாட்களிலே, இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே நமக்கு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கடந்த வருஷங்களில் என்ன நடந்தது, கடந்த வருஷத்தை குறித்து நாம் ஆராய்ந்தோம் என்று சொல்லி சொன்னால், கடந்த வருஷத்தை குறித்து திருப்பயன் கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருவோம் என்று சொல்லி சொன்னால், நாம் விட்ட தவறுகள் மேலாக இருக்கும், நாம் செய்த சரியான காரியங்கள் குறைவாக இருக்கும். இதை விட வேற வழி என்னிடத்தில் நான் கண்டுபிடிக்கவில்லை. ஆகையினாலே இந்த வருஷத்திலே, கடந்த வருஷத்தை விட்டுடுங்கப்பா, இந்த வருஷத்திலே ஆண்டவரே உமக்கு முன்பாகவும் உம்முடைய சபையிலையும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவனா. என்னாகமம் 12 அதிகாரம், சீக்கிரம் திருப்புங்க, என்னாகமம் 12 அதிகாரம், அது முழு வசனம் வாசிச்ச நமக்கு போதாது, பாருங்க 6 வசனத்தில் இருந்து வாசிங்க, என்னாகமம் 12 6 வசனம்.
அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாதனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
இந்த பாருங்க, அந்த மேல் வசனத்தை கீழ் வசனத்தை ரெண்டையும் வாசிங்க, சேர்த்து திருப்பி வாசிங்க, வடிவா கேளுங்க, தயவு செய்து வாசிங்க.
அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள்,
கேளுங்கப்பா,
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோடே
பேசுவேன். ஓகே,
என் தாசனாகிய மோசேயோ,
என் தாசனாகிய மோசேயோ
அப்படிப்பட்டவன் அல்ல,
அப்படிப்பட்டவன் அல்லப்பா,
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
என்னுடைய வீட்டு நிலை, என்னுடைய சபை நிலை, அவன் எங்கும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், உண்மை உள்ளவனப்பா. ஒரு தீர்க்கதரிசியோடு நான் சொப்பனத்தில் பேசிடுவேன், அது சரி, ஆனா என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு நான் எப்படி பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். ஏன் நான் பேசுகிறேன், ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவன் என் வீட்டினிலே உண்மையுள்ள ஒரு மனுஷன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருஷத்திலே என்னுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வீட்டில உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறது ஒரு பக்கமக்கா, ஆனா ஆண்டவனோடு முகமுகமாய் பேசணுமப்பா. எல்லாருக்கும் விருப்பம் எங்களுக்கு, தேவன் என்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், என் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு அவர் பேச வேண்டும். ஐயா, தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாக இருங்க. அநேகர் நாம் உலகத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம், தெரிந்தவர்களுக்கு உண்மையோடு நடக்க விரும்புகிறோம், வேலைகளில் உண்மையோடு இருக்க விரும்புகிறோம், நண்பர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனா தேவனுடைய வீட்டிலே நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வருஷத்தில் நீ தேவனுடைய சமூகத்தில் இந்த ஒரு ஜபம் பண்ணுவா இருந்தால் தயவுசெய்து இந்த ஜப குறிப்பை சேர்த்துக்கள். ஆண்டவரே, நான் உண்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் அப்பா. உண்மையுள்ளவனா தொடர்ந்து வாசிங்க, அது அருமையான ஒரு சம்பவம். வாசிங்க தொடர்ந்து.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல,
மறைபொருளாக அல்லப்பா,
முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாதனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன?
பாருங்க ஐயா, ஐயா நான் சொல்றதை கேளுங்க. நீ யாருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருக்கிறியோ இல்லையோ, உன் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சபையிலே நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய். ஆனா தேவன் இந்த வருஷத்துல உன்னை ஆசீர்வதிக்காமல் விட்டா நீங்க வந்து சொல்லுங்கப்பா. நானே எனக்கு தெரிந்தவங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புறேன். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய சபையினிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் எவ்வளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம், சீக்கிரத்துக்கு சீக்கிரமாக வாங்க. ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரமாக முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
பாருங்க, எசேக்கியா ராஜா ஆண்டவர் பக்கமாக சுவர் பக்கமாக திரும்பி சொல்லல, ஆண்டவரே நீர் கொடுத்த முடிய ராஜ பதவியில இருந்து நான் உங்க ஊழியத்தை என் வேலையை சரியா செய்தேப்பா, உன் ஜனத்தை நான் சரியாய் விசாரித்தேன், நீர் கொடுத்த மினிஸ்டர்மாருக்கு முன்பாக நான் ஒழுங்காக இருந்தேன், நீர் கொடுத்த குடும்பத்துக்கு முன்பாக சரியா இருந்தேன் சொல்லல. அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் உமக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையாயிருந்தேன் ஆண்டவர். ஐயா, உண்மையாக தேவனுடைய சமூகத்திலே தேவையின் சபையிலே இருக்கிற மனுஷனுக்கு ஒரு காரியத்தை தேவன் வர விடமாட்டார் ஐயா. அவரை தாண்டித்தான் அது போகணும், அவரை தாண்டித்தான் அது போகணும், அவரை தாண்டித்தான் அது போகணும். ஐயா, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், வேண்டியவர்களுக்கு மாத்திரம் உண்மையாக இருப்போம். ஆனா தேவனுக்கு நாம் எப்படி உண்மையாக இருக்கிறோம் சொல்ல முடியுமா? ஐயா, இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நின்று, ஐயா கடந்த வருஷத்திலே செய்த தவறுகளை நீ இந்த வருஷத்துல விடாத, போன வருஷத்திலே நடந்த மாதிரியே இந்த வாழ்க்கையை நடத்திடாதீங்க. கிருபையினால் ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமானது ஒன்று. தேவனுடைய கிருபையினால் உனக்கு ஒரு வருஷம். ஐயா, நீயும் நானும் இந்த உலகத்தில இருக்கிற ஜனங்களை விட பெரிய என்னவா? அநேகர் மறித்து விட்டார்கள், கப்பல் எரிந்து போய்விட்டது, பிளைட் விழுந்து விட்டது. இந்த கடைசி இந்த கிழமைக்குல்ல டூரிஸ்ட் பஸ் வந்து வலிக்கிட்டு போனது எதுக்கு தெரியுமா? நியூயரை ஆரம்பி நியூயரை கொண்டாடணும்னு சொல்லி போய் அடிபட்டு செத்து போய் விட்டார்கள். நீ நானும் இருக்கிறோம், நீ நானும் நின்று கொண்டு இருக்கிறோம், நீ நானும் டிராம்ல போனோம், ட்ரெயின்ல போனோம், பஸ்ல போனோம், கார்ல போனோம், எல்லாத்திலும் போறோம் வாரோம், ஆனா இருக்கிறோம். தேவனுடைய கிருபையிலே நீ கடந்து வந்திருக்கிறாய், அதை அசட்டை பண்ணிடாதப்பா. அசட்டை இந்த ஆண்டவருக்கு ஒன்று தெரியாம இந்த பூமியில ஒன்று நடக்க போறது கிடையாது, ஒன்றை நடக்க போகிறது கிடையாது. ஆகையினால எசேக்கியா ராஜா திரும்பி அழுறா, அழுறா, ஆண்டவரை நான் உண்மையா இல்லையா இருந்தேன், உமக்கு உண்மையா இல்லையா இருந்தேன். மோசேயும் எசேக்கியா ராஜாவும் உண்மையா இருந்தார்கள் என்பதை தேவன் நிரூபிச்சார் ஐயா, தேவன் காட்டி கொடுத்தார் ஐயா, தேவன் காண்பித்தார் ஐயா. நீயும் நானும் உண்மையா இருக்கிற பொழுது எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளும் துன்பங்களும் நம் வாழ்க்கையிலே வந்தாலும் அதிலே தேவன் எழும்புவார், தேவன் நியாயம் செய்வார், தேவன் பதில் கொடுப்பார், தீமையானவைகளை நன்மையாக அவர் மாற்றிக் கொடுப்பாரப்பா, மாற்றிக் கொடுப்பார். நீ நீதியாக உண்மையாக வாழுகிற பொழுது நீ உன் குடும்பத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, தேவன் கைவிட போறது கிடையாது. தேவன் கைவிட மாட்டார். ஐயா தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய்.
இந்த சம்பவத்தை குறித்து நான் பிரசங்கிச்சிருக்கேன். ஆனா இந்த சம்பவத்தை இந்த நாட்கள் நான் கருத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது என்ன தெரியுமா, ஒரு காரியம் நடந்துச்சு. எசேக்கியா ராஜாவே, நீ உண்மையாயிருந்தாய், நீ நடந்தது உண்மை, அதனால உனக்கு நான் வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். நீ மூன்றாம் நாள் எங்க போகணும் தெரியுமா, எங்க போகணும் தெரியுமா, இன்னைக்கு வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டு எந்த பிரயோசனம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில. ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்றாயோ, நீ ஆலயத்துக்கு போ, நீ ஆலயத்துக்கு போப்பா, எங்க போற, உனக்கு வருஷத்தை கூட்டி தந்ததுல நன்மை என்ன, நீ ஆலயத்துக்கு போப்பா. ஐயா தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த முதல் ஆராதனையில நான் கேட்கிறது என்ன தெரியுமா, தேவனுக்கு முன்பாக சபையிலே தேவ சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாக இருங்கப்பா. ஆண்டவர் புதிய பாட்டில் இடத்துல என்ன தெரியுமா, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற மனுஷன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஒரு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதுமே, ஒரு கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் போதுமே. மனுஷர்களுக்கு நாம் பெருசாக உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம், நண்பர்களுக்கு பெருசாக உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனா தேவன் என்ன தெரியுமா கேட்டார், கொஞ்சத்துல எனக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பா, முதலாவது காரியம், என் ஆண்டவரே, என் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையுள்ளவர்களா இந்த வருஷத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்பது என்னுடைய ஜெபக்குறிப்பின் ஒரு குறிப்பாகும். இரண்டாவது காரியம், யோசுவா 24 அதிகாரம், யோசுவா 24:15,
கர்த்தரை சேவிக்கிற உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான்.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவர் என்று சொல்லி யோசுவா ஒரு இடத்துல வந்து சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்கிறோம் பாருங்க. நானும் என் வீட்டாருமோ என்ற, ஐயா இதுவரைக்கும் என்ன செய்தீங்கன்றது விடுங்க, ஏண்டா யோசுவா சொல்ற இங்க பாருங்க, நீங்க எதை ஆராதிக்க போறீங்க, என்னத்தை ஆராதிக்க போறீங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, திரும்பி சொல்றேன், வேதத்துல பல இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய நேரத்தையும் தேவனுடைய காலத்தையும் வேற எதற்கும் கொடுக்காதீங்க, 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 கொடுக்காதீங்க. யோசுவா என்ன சொல்றார், இதுவரைக்கும் நீங்க என்ன செய்தீங்கன்றது இருக்கட்டுங்கம்மாப்பா, ஆனா நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம், தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்றால் என்ன செய்ய போகிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம்ப்பா. நீங்க யாரை சேவிக்க போகிறீங்க என்று சொல்லி யோசுவா தன் ஜனத்தை பார்த்து கேட்கிற கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, ஆண்டவரே, எங்கள் சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த வருஷத்திலே உம்மை சேவிப்பதிலே கருத்தாயிருப்பார்களாக, அல்லாவிட்டால் கவனமாயிருப்பார்களாக, ஆராதனையை என்னும் ஒரு காரியத்திற்கு நாம் கொடுப்புமாயிருந்தால் அது ஆராதனையை விட முக்கியமாயிருக்கிறது என்பது அர்த்தமாகும். ஆனால் யோசுவா என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போப்பா, தேவனுக்கு ஆராதனை செய்யணும்ப்பா. ஆண்டவர் இங்க பாருங்க, பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துவது கடினமானது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் வழங்குறதோ, பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தி வருவது கடினமானது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அதிலே தாய் தப்புனாகிய நீங்கள் கவனமில்லாதவர்களாய் போய்விடக்கூடாது. வழங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி, கடினம் என்பது நமக்கு தெரிந்த விஷயம், பிள்ளைகளை நடத்துவது கடினமானது. ஆனால் தாய் தகப்பனாகிய நானும் நீயும் மறு காரியத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அதே கவனம், அல்லாவிட்டால் அதற்கு மேலான கவனம் தேவனை ஆராதனை செய்வதிலே செலுத்த வேண்டியது உங்கள் கடமையாகும், உங்கள் பொறுப்பாகும். நானும் என் வீட்டாரும் ஒன்றா கத்தறிய ஆண்டவரை சேவிப்ப, வேற எதுக்கும் எனக்கு வேணாம். நீங்க யாரை சேவிக்க போறீங்க இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டிலே நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனை ஆராதிப்பதிலே தேவனுக்கு கனம் செலுத்துவதிலே, தேவனுக்கு ஆராதனைக்கு வருவதிலே ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் அவர்களுக்குள்ளே தாராளமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இரண்டாவது ஜெப குறிப்பார். ஆண்டவரே, சபையில இருக்கிறவர்கள் அவர்கள் பிள்ளைகளோடு அவர்கள் குடும்பத்தோடு வந்து ஆராதனை செலுத்தணும். ஆண்டவரே ஆராதனை செலுத்த, ஆராதனை செலுத்த. மூன்றாவது காரியம், எபிரேயர் 10:23 வாசிங்கள்.
சபை கூடி வருதலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
சபை கூடி வருதலை பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் பலிபிடம் சொல்லி சொன்னா இதை சுத்தியே ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற எது இடமும் கிடையாது. ஆராதனை கடகடன் ஆராதனை நடக்கும், பலி என்று கடகடன் பலி நடக்கும். ஜனங்கள் எழும்பி நிற்பார்கள். ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்து ரசிப்பார்கள். சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள். ஒன்று, சபை கூடி வருதல்ல அநேகர் அலட்சியமாக இருப்பார்கள். ரெண்டு, சபை கூடி வருதல் விரும்பினா வருவார்கள், விரும்பாவிட்டால் நிற்பார்கள். இது மூன்றாகும். விளங்குறதா? ஆராதனை செய்வதை, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது, அல்லாவிட்டால் எச்சரிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதா? அவர் எப்ப வருவார்ன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கடந்த வருஷத்துல வந்திருக்கலாம், இல்ல இந்த வருஷத்துல வந்திருக்கலாம், இல்ல அடுத்த வருஷத்துல வரலாம், அல்ல 10 வருஷம் கழிச்சும் வரலாம். ஆனா எப்போ வருவார்னு சொல்லி உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது. இல்லாவிட்டா அவங்ககிட்டயாவது கேட்கலாம். வாய் அடிக்கடி வந்து ஏதோ எல்லாம் கொடுக்கறீங்க, அடிக்கடி வந்து ஏதோ எல்லாம் சொல்றீங்களே, இந்த ஆண்டவர் எப்ப வருவார்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களே, சொல்லுங்களே. அநேக காரியங்களை நாம மிஸ் பண்றது இல்ல, ஆனா ஆராதனையை நாம் மிஸ் பண்ணுவோம், தைரியமாக மிஸ் பண்ணுவோம். ஐயா, தேவ சமூகத்திலிருந்து இங்க பாருங்க, இதை குறித்து புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆராதனைக்கு நீ வர வேண்டியது முக்கியமாப்பா. அது உன் குடும்பத்துக்கு நல்லது, உன் பிள்ளைகளுக்கு நல்லது, உன் சந்ததிக்கு நல்லது. பாருங்க, ஆராதனைக்கு என்னால இயலாது, சரியான வருத்தம், கஷ்டம், சரி. ஆனா அப்படிப்பட்டாலும் நான் அவங்க கட்டாயம் வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். ஆனா அவங்க வரையிலிருச்சுன்னா அதை நாம பெருசுப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வருத்தம்ப்பா, நடக்க முடியல. ஆனா நான் பேசுகிறது எது தெரியுமா? டைம் இருந்து, நேரம் இருந்து, காலம் இருந்து அடுத்த முறை போவோம் நிக்கிறவர்கள இந்த வருஷத்துல அப்படி செய்யாதீங்க. அது நல்லதில்லை. அது நீ தேவனை நேசிக்கிறத வெளிப்படுத்தல, அது நீ தேவனை நேசிக்கிறத அதை காட்டி கொடுக்கல, அது நீ தேவனை நேசிக்கிறதுல சரிப்படுத்தல. ஆகையினால என்ன செய்ய? நீ சபை கூடிபடுதலை விட்டு விடாதப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவன் உன் மீது கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார். உன்னை பார்க்கணும் என்று சொல்லியே ஆண்டவர் வருவார். அது உனக்கு தெரியுமா? அநேக காரியங்கள் நமக்கு தெரியாதபடியால் நாம விட்டு விடுகிறோம். பாருங்க, அதான் ஒருவர் சொன்னார், ஆராதனை 2 மணி என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் வந்து விடுவாரா? ஆண்டவர் வந்து விடுவார். அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார், என்ன என்ன நடக்கிறது, ஆராதனை தொடங்கிட்டுதா இல்லையே, ஏன் தொடங்கல, என்ன தொடங்கல, என்ன காரியம் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நீயும் நானும் ஆராதனை சபை கூடி வருதல்லே ஒழுங்காக வரவில்லை என்று சொல்லிச்சுனால் கவனம் இல்லாமல் இருப்பாரோ? கவனம் இல்லாமல் இருப்பாரோ? ஆண்டவரே, சபையில இருக்கிற எல்லாரும் ஆராதனை தவற விடாமல் வரணுமப்பா, தவற விடாமல் வரணும், தவற விடாமல். நாம சொல்லுவோம் பதில்கள் என்ன தெரியுமா? அவர்கள் கோபித்து விடுவார்கள், இங்கே போகவிட்டால் அவர்கள் கோபித்து விடுவார்கள், அதை செய்யாவிட்டால் இவர்கள் கோபித்து விடுவார்கள். உன் தேவன் உன்னோடு எப்படி இருக்கிறார்? அவர் கோபிக்காமல் போவாரா? அவர் நீ வருகிறதை குறித்து கவலைப்படாமல், வராமல் இருக்கிறதை குறித்து கவலைப்படாமல் போவாரா? எனக்கு என்ன குறித்து பேசுறேன் கேளுங்க. நான் ஆராதனைக்கு லேட்டா வந்தாலும் அந்த ஆராதனைக்கு எப்படியாவது இதுக்குள்ள நான் வந்துட்டு போகணும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு எப்பவும் இருந்து கொண்டிருக்கும். என்னுடைய கற்பனையில சில வேலை நான் யோசிப்பேன், இன்னைக்கு நான் வேலை செய்துட்டு இன்னைக்கு நான் வர லேட் ஆயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா எப்படியாவது கடைசி நேரத்திலாவது போய் அந்த ஆராதனை நடந்த இடத்துக்குள்ள நான் நிக்கணும், அந்த ஒரு விருப்பம் எனக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் ஒரு ஆராதனையும் விட்டது கிடையாது. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் போகாம விட்டது கிடையாது. ஆனா எப்படியாவது நான் அந்த ஆராதனை நடந்த இடத்துக்குள்ள நான் நிக்கணும், வர வேணும், அன்றைக்கு நடந்த அந்த பிரசன்னத்தை ஒரு விஷயம் நான் காணணும் என்ற அந்த விருப்பம் எனக்கு எப்பவும் இருந்து கொண்டிருக்கும். ஆனா இதுவரைக்கும் ஆராதனைக்கு எப்படியாவது நான் லேட்டாவது வந்துடணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். தெரியுமா, நான் உங்களுக்கு கேட்கறது என்ன தெரியுமா? ஐயா, உன் வீட்டுல ஏலாது கஷ்டம் இருந்துச்சுன்னா ஓகே, ஆனா மட்டும்படி தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க, தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கப்பா, தேவனை ஆராதிங்க, சேர்ந்து ஆராதிங்க, அவருடைய மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் நில்லுங்க. இந்த ரெண்டு மனத்தால உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருமே ஒழிய வேற எதையும் கொண்டு வர போறது கிடையாது, வேற எதையும் கொண்டு வர போறது கிடையாது. ஆகையினாலே சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீ விட்டுறாதப்பா, விட்டுறாத. தேவனை நேசிக்கிறதை அது காண்பிக்கிறது. நீ எவ்வளவுக்கு தேவனை நேசிக்கிறாய்? இந்த பாருங்க, ஒரு பேர்த்துக்கு போறோம்னு சொல்லிச்சுனா அவங்களை நாம் நேசிக்கிறதை அது காண்பிக்கிறது. நான் கட்டாயம் போகணும்னு சொல்றோம் பாருங்க, நான் அதுக்கு போகணுங்க. அவங்க எங்களுக்கு தேவையானவங்க, அவங்களுக்கு எங்களுக்கு வேண்டியவங்க, அது எங்களுக்கு முக்கியமானவங்க. அப்படியானால் நீயும் நானும் தேவனை எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம், தேவனை நாம் எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம். இந்த வருஷத்துல உங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு ஐயா, இது ஒரு பொருத்தனையாக எண்ணிக்கொள்ளுங்க, அல்லாவிட்டால் தேவனோடு வைக்கிற ஒரு ஒப்பந்தனையாக கொண்டு வாங்க. ஏன் ஆண்டவரே, ஆண்டவரே, மாறாதனை நான் தவற விட கூடாதப்பா, தவறு விட கூடாது. ஏன் நீர் என்னை ரட்சித்திருக்கிறீரே, நீர் என்னை பாதுகாத்திருக்கிறீரே, நீர் என் குடும்பத்தை நடத்துகிறீரே, நீர் என் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறீரே, நீர் என் பிள்ளைகளை இதுவரைக்கும் கொண்டு செல்லுகிறீரே. அதனால நான் ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஒரு ஆராதனையை நான் நிப்பாண்டவரே, முதலாளி நிப்பாண்டவரே, உங்களுக்கு ஆராதனை செய்ய நான் நிப்பாண்டவரே. தேவனுடைய சபையிலே உண்மை உள்ளவர்களா இருங்க, தேவனுடைய சபையிலே குடும்பத்தோடு ஆராதிங்க, தேவனுடைய சபையை கூடி வருதலை விட்டு விடாதிருங்க. நாலாவது காரியம் எரேமியா 48 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள்.
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்.
அதை திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய வேலையை,
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்.
ஐயா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற ஒரு மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய சபையில இருந்து, சிறிய ஊழியத்தில் இருந்து, நீ எந்த ஊழியத்தை செய்கிறியோ அதை நீ கவனத்தோடு செய், கருத்தாய் செய், பயபக்தியாய் செய், விருப்பத்தோடு செய், வாஞ்சியோடு செய், ஏனோ தானோன்னு சொல்லி விசனத்தோடு செய்தராத. நம் சபையில இருந்து ஊழியம் செய்கிற உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவெனில், செய்கிற ஊழியத்தை கனத்தோடு செய்ய பழகிக் கொள்ளுங்க. தேவனுக்கென்று காரியத்தை செய்கிற பொழுது அதை பயபக்தியோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எங்கேயாவது விசனப்பட்டு அசத்தியாக அசதிப்பட்டு ஏனோ தானோண்டு தன் ஊழியத்தை செய்ததாக எங்கேயும் காண முடியாது. 12 அப்போஸ்தலர் அப்படி நடந்ததாக நாம காண முடியாது. ஆனா நாங்கள் ஊழியம் செய்கிற பொழுது அசட்டையாக விருப்பம் சொன்னா வேண்டா தனவியா ஏனோ தானு சொல்லி செய்யறோம், இல்லாட்டி இருங்க, அப்படி இப்படி சொல்லி செய்யாதீங்க. உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. கவனமாயிருங்க, கருத்தாயிருங்க, விருப்பமாயிருங்க, வாஞ்சியாயிருங்க. நீ செய்கிறது முழுத்திலும் உன் ஆண்டவருக்கு செய்கிறாய் என்பதை மறக்காத. ஊழியம் எல்லாரும் செய்ய முடியுமா? செய்கிற ஊழியத்தில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நில்லுங்கப்பா. இந்த வருஷத்திலே என்னுடைய ஜபமாகும், அதை உங்களுடைய இருதயத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி தேவனுக்குள்ளே நான் விரும்புகிறேன். நீங்கள் பலர் ஊழியம் செய்கிறீர்கள், பல இடங்களில் ஊழியம் செய்கிறீர்கள், பல காரியத்தை செய்கிறீர்கள். விசனமாகவோ வேண்டாத்தனவையாகவோ மற்றவர்களுக்காகவோ ஊழியம் செய்யாதிருங்கள். அந்த பந்தியை திருப்பி வாசிங்க. எரேமியா,
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன்,
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். ஐயா, கர்த்தருடைய வேலையை சோர்ந்து போய் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்துங்க. அவருக்கு வேதத்தில் ஏராளமான தாராளமான உதாரணங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது. சோர்ந்து போகிறபடியினால் அவர்களை உற்சாகப்படுத்த, ஆனா சீலிய ஊழியத்தை செய்கிறனா அதை அசட்டியாய் செய்திடக்கூடாது. அதை அசட்டியாய் தண்ணுங்க. ஐயா, ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவனுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறவனையும் தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே நாம் செய்கிற எதுவாக இருந்தாலும், ஏதோ இது நாம் செய்கிறோம், மனத்திருத்திக்கு சில பேர் ஊழியம் செய்யலாம். ஐயா, நீ மனத்திருத்திக்கு ஊழியம் செய்யாத, தேவனை திருப்திப்படுத்தும் வண்ணமாக ஊழியம் செய். அல்லாவிட்டால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் ஊழியக்காரனுக்கு திருப்தியாக நாம் ஊழியம் செய்யலாம். அது அல்ல, உன் தேவனுக்கு மேலாக நீ திருப்திப்படுத்த ஊழியம் செய். முறுமுறுத்து, முகத்தை நீட்டி, நம்முடைய உடம்புகளை ஆக்ஷன்கள் கொடுத்து ஊழியம் செய்வதற்கு பெயர் ஊழியம் கிடையாது. ஊழியம் என்பது தாழ்மையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதே ஒழிய நம்முடைய இருதயத்திலே இருக்கிற திமிரின் அடிப்படையிலே கிடையாது என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அநேகர் நாம் ஊழியத்தை என்ன நினைக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்வதை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை வேதத்திலிருந்து தயவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமானது. ஏன், கடைசி நாட்களில் உன் தேவன் வருகிற பொழுது, ஆண்டவரே நான் இதை செய்தேன், ஆண்டவரே நான் அதை செய்தேன், ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லார், ஒன்றும் எனக்கு தெரியாதப்பா. எப்படி ஆண்டவரே தெரியாது என்று சொல்லுவீர்? நீர் என்னை காணவில்லையா? ஒவ்வொரு ஞாயிறு நான் பிரசங்கிச்ச ஆண்டவரே, என்னை நீர் காணவில்லையா? கண்டப்பா, பாட்ட, ஆனா நீ எனக்கு செய்யலையே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைக்கு நான் வந்த என்ன நீர் பார்க்கலையா? வந்தாய், ஆனா நீ எனக்கா வேண்டி வரலையே. அநேகர் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டி வருகிறோம். தேவனை ஆராதிங்கப்பா, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்கப்பா. ஆண்டவர் வாழ்க்கையை அசைத்து போட்டார் என்று சொன்னா எவர் உனக்கும் எதிராக நிற்க முடியாது. ஐயா, ஊழியத்தை செய்யுங்க. இந்த அதுல இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது. அநேகர் நான் நினைக்கிறேன், யாக்கோபு நினைக்கிறேன், நீங்கள் அநேகர் நீங்க போதகர் ஆகாதிருங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அநேகர் நீங்க ஊழியர் ஆகாதீங்கப்பா. அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், நீங்க ஊழியர் ஆகாதீங்க. ஏன், அது கஷ்டமானது, அது கடினமானது, அது செயல்படுத்த முடியாதது, அது நாம் நினைத்த மாதிரி செய்து முடிக்க முடியாதது, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்ள முடியாததப்பா. அநேக ஊழியர்கள் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய சமூகத்தில் சொல்றேன் கேளுங்க, மறந்திருந்து அநேக ஊழியர்கள் அந்த நாட்களிலே ஊழியம் செய்யாதீங்கப்பா, ஊழியத்துக்கு ஊழியம் செய்யாதீங்க என்று சொல்ல வர மாட்டாங்க. ஊழியம் கடினமானது, ஆக பார்வைக்கு அது அருமையாக இருக்கும், அதை செய்யாதீங்க, வேண்டாம் இப்படி, வேண்டாம் அப்பா, கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாம் இருதயத்துல கொழுந்து விட்டு எரியும் பாருங்க. ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. தேவன் உங்களை அழைக்கலையோ, தயவு செய்து ஊழியர் பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. எனக்கு 60 வயசு கிடையாது, 70 வயசு கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு, ஐயா இருக்கிற அனுபவத்தில் நான் சொல்றேன், ஊழியத்துக்கு தேவன் உன்னை அழைத்து உன்னை நடத்தாவிட்டால் அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க, படுக்காதீங்கப்பா, படுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த உலகம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி ஊழியம் கிடையாது. மோசே என்று தேவனுடைய மனுஷன் ஊழியத்துக்கு அழைக்கிற பொழுது மாட்டேன்னு சொல்லி சொன்னான். ஆனா அதே ஜனத்தை தேவன் அழிக்க போகிறேன் என்று சொன்னப்படுது, அந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னா, இந்த ஜனத்தை நீர் அழிப்பேரே ஆனால் முதல்ல என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கும் ஆண்டவர் என்று சொல்லி சொன்னான். உன்னால சொல்ல முடியுமா, உன்னால சொல்ல முடியுமா, உன்னால இதை செய்ய முடியுமா, செய்ய முடியுமா? இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். மோசே வந்து ஆண்டவர் விடாப்புடைய வா, நீதான் வேணும். ஆண்டுக்கு வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து நல்லா சிந்திச்சு பாருங்க, பாருங்க, கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. மோசே என்ன தெரியுமா சொன்னார், என்னை விட நல்லவர்கள் இருக்கிறாங்க, என்னை விட நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எதுக்கு என்னை கொண்டு வர்றீர்? இப்படிப்பட்ட இருதயம் வேணுமங்க. எப்படி தெரியுமா, ஆண்டவர் என்னை விட அங்கிள் இருக்கிறாரு, என்னை விட அந்த அங்கிளை எடுத்து நடத்தி எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் நல்லவன் கிடையாது, அங்கிளை எடுத்து நடத்தும் ஆண்டவரே. மோசே அப்படித்தான் சொன்னான், நான் வரல ஆண்டவரே, நான் வரல. ஏப்பா ஊழிய வண்டி சொல்லி சொன்னா எல்லாரும் ஓடி விடுறாங்க, செய்யறாங்க, நீயே வர்ற இல்ல, நான் வரல ஆண்டவர். என்னை விட நல்லவங்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களே எடுத்து நடத்துங்கப்பா. தேவனி சமூகத்தில் என்ன சொல்லுகிற வார்த்தை கேளுங்க, ஊழியம் செய்கிற சபையிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீ கருத்திலே கொண்டு வந்தது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? நீ செய்கிற எந்த காரியத்தையும் அசட்டியா செய்யாத, அசதியா செய்யாத. ஐயா ஆகாரம் இந்த பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை எல்லாம் ஆகாரம் கொண்டது அதெல்லாம் எனக்கு தெரியும். சில பேர் சில வேளைகள் நேரங்கள் போய்விட்டா அச்சா கிச்சாண்டெல்லாம் நாம பெரிய இதெல்லாம் அப்படி எல்லாம் செய்யாம அன்போடு விருப்பத்தோடு வாஞ்சியோடு பாருங்க. இதெல்லாம் இதை நம்ம கேட்டு பேசுறேன்னு ஜோதிச்சிடாதீங்க, என்னுடைய மனதில் ஓடுறத நான் பேசுறேன், விளங்குறதா? என் சிந்தனைக்கு ஆண்டவரின் நாமத்தில் எது சொல்றேன் அது சொல்றேன், உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன் அது எல்லாம் செய்கிறது? ஏதோ இங்க நாலு பேர் வருவாங்க கூட, அவங்கள சாப்பிட்டு போகணும்ன்றதுக்கு இல்லைங்க. தேவனுக்கு நாம் செய்கிறோம், ஆண்டவருக்கு நாம் செய்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பவனுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார் ஐயா. ஆகையினால ஊழியத்தை நினைக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தின் முடிவில் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நல்ல ஓட்டத்தை ஓடினேன், உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன், நீர் வருகிற பொழுது எனக்கு கிரீடத்தை தரத்தான் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வருஷத்தின் முடிவிலே நாம் சொல்ல முடியுமா? கடந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் நல்ல ஓட்டத்தை குறித்து பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஓட்டத்தினுடைய ஒழுங்கு எப்படி என்று சொல்லி நான் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையினாலே இந்த வருஷத்திலே தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு ஊழியக்காரன் நின்று சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நம்முடைய ஊழியத்தை நான் அசட்டியாக நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, வேண்டா தனவியாக நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, விருப்பம் இல்லாம நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் மனமகிழ்ச்சியோடும் தாழ்வியோடும் உன்னுடைய ஊழியத்தை நான் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவனுடைய கிருபையை கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நாம் என்ன பார்த்தோம் தெரியுமா? தேவனுடைய சபையிலே இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இரண்டாவது நாம் பார்த்தது என்ன தெரியுமா? தேவ சபையிலே இருக்கிற குடும்பங்கள், நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் கத்திரியே சேபிப்போம் என்ற அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது நான் பார்த்தது என்ன தெரியுமா? தேவ சபை கூடி வருதலை நீங்கள் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி மூன்றாவது ஜபக்குறிப்பு. நாலாவது நான் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் அதை அசட்டை இல்லாமல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அசட்டை நாம் ஏன் ஊழியம் செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம், தேவனுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாம் செய்கிறோம். தேவனை கனம் பண்ணுகிற நாம் தேவனுடைய ஊழியத்தை நாம் கனம் பண்ணுவோம், ஊழியத்தை நாம் கனத்தோடு செய்கிற நாம் அந்த ஊழியத்தை செய்கிறவர்களை நாம் கனம் பண்ணுவோம். இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கோக்கப்படாவிட்டால் நீயும் நானும் ஊழியம் செய்வதிலே ஒன்றும் கிடையாது. சங்கீதம் 15 அதிகாரம் 1 வசனத்துக்கு திருப்பிக்கொள்ள, நான் இதை பார்த்து நான் முடிச்சிடறேன், ரெண்டு காரியம் இருக்கு அதை நான் விட்டுறேன் பாருங்க, டைம் இருந்தா நான் படுத்துறேன். சங்கீதம் 15:1 வாசிங்க.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே? அவன் தன் நாவினால் புறங்கும் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும்
இருக்கிறான்.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில்
தங்குவான்?
யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்?
உத்தமனாய் நடந்து
நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை
பேசுகிறவன் தானே?
அவன் தன் நாவினால் புறங்கூறாமல்
புறங்கூறாமல் இருப்பானாக. என் இருதயத்திலே கடந்த நாட்களாக இடத்தை பிடித்தது ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்திலே என் நாவினால நான் புறங்கூறக்கூடாது. ஆண்டவரே, புறங்கூறுவதுன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்பீர்கள். இல்லாததை பேசுவது, அல்லாவிட்டால் எல்லாம் தெரிந்தது போல பேசுவது, இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை போய் வெளியிலே சொல்லக்கூடாதவைகளை சொல்லுவது, இவைகளெல்லாம் புறங்கூறுதல் ஆகும். இவைகளை இந்த வருஷத்தில் செய்யாதிருங்கள். யாக்கோப்புல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாவு என்ன செய்யும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாவானது ஒரு காட்டை கொளித்து விடும் என்று சொல்லி உதாரணத்துக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா, கர்த்தருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவன் தன் நாவினால் புறங்கூறக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் இருப்பான் என்று சொன்னால், நீயும் நானும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், இந்த வருஷத்தில் இவைகளை கைப்பிடி. உங்களுக்கு தெரியுமா, கடந்த வருஷத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நாவினால் நீங்கள் விட்ட பிள்ளைகள் ஏராளம் தாராளம். இந்த வருஷத்திலே தேவனுடைய இந்த முதல் ஆராதனையிலே என்னுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா, ஆண்டவரே எங்கள் சபையிலே இருக்கிற ஒருவராகிலும் இன்னும் ஒருவரை குறித்து புறங்கூறக்கூடாது ஆண்டவரே. இல்லாதது ஒன்றை பேசக்கூடாது ஆண்டவரே. இல்லாததை இருக்கிறது போல சொல்லக்கூடாது ஆண்டவரே. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, ஒரு காரியத்தை குறித்து நீ கேள்விப்பட்டால் அதை தீர விசாரி, அதை அந்த நபரிடத்திலே போய் விசாரி, அவரோடு அந்த விஷயத்தை முடித்துவிடு. சம்பந்தமில்லாத இன்னும் ஒருவருக்கு இந்த காரியத்தை நீ கொண்டு செல்வாயிருந்தால் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை தயவு செய்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சு. இந்த காரியங்கள் உன் வாழ்க்கைக்கும் சமாதானத்தை கொன்றாது, மற்றவருடைய வாழ்க்கைக்கும் சமாதானத்தை கொன்றாது. அதனாலே நான் தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆராதனை என்று உனக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், புறங்கூறாதிருங்கள், இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசாதிருங்கள். விளங்குறதா? ஏன் 15வது சங்கீதம் என்ன சொல்லுது, கர்த்தாவே யாரும் முடிய சமூகத்தில் வாசம் பண்ணுவாப்பா, தேவ சபையிலே வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரை குறித்தாவது புறங்கூறாமல் இருப்போமாக. இன்னும் ஒரு காரியம் இருதத்தில் இருக்கிறபடினால நான் சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு முயற்சி இருக்கிறேன். இந்த பாருங்க, எல்லாருடைய வீடுகளிலையும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். விளங்குறதா? எங்கள் பிள்ளைகள் தவறே செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி, மற்றவருடைய பிள்ளைகள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து யாரும் பெருமைப்படாதிருப்போமாக. அடிக்கிற காத்து எப்பொழுது திரும்பும் என்று சொல்லி யாருக்கும் கரண்டி பண்ண முடியாது. விளங்குறதா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அதே நேரத்திலே மற்றவருடைய பிள்ளைகளை தேவன் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுவே தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அழகு என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லாததை பேசி, இல்லாததை உருவாக்கி, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த வருஷத்தில் பேசாதிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அது பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், மேலாக இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறேன் கேளுங்க. ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டால் அதை உனக்கு கொடுத்திருக்கிற உன் ஊழிக்காரனிடத்தில் சொல்லிவிட்டு அதிலிருந்து கையெடுத்துரு. அதிலிருந்து நீ கையெடுத்துரு. நீ எப்பொழுது அதுல கையை வச்சுட்டு இருக்கியோ அதனாலதான் பிரச்சனையாகும். அதை எடுத்து, அது உனக்கும் ஆசீர்வாதம், உன் சபைக்கும் ஆசீர்வாதம். அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா அந்த குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கு. ஆகையினால எதை குறித்தும் புறங்கூறாதீங்க. நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. இந்த மனுஷன் தேவனுடைய சபையிலே வாசம் பண்ணுவான், தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவான், தேவனோடு அவன் வாசம் பண்ணுவாயா. இதை குறித்து நாம் கணக்க பேசலாம் பாருங்க, கணக்க பேசலாம் பாருங்க, கணக்க பேசலாம். அதுக்கு மேலாக நான் சொல்றேன் கேளுங்க, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் சீக்கிரமாக திருப்பிக் கொள்ளுங்க. இதை விட்டு நான் அங்கே போயிடுறேன் இல்லையா. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய்
கொடுத்தார்கள்.
மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன்.
தொடர்ந்து வாசிங்க. மேலும் தங்கள்
மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன்.
4-5 வாசிங்க.
தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள்.
எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார். இந்த ஆண்டு என்ன ஆண்டு தெரியுமா? இந்த வருஷம் என்ன ஆண்டாக நாங்கள் பிரயணப்படுத்தி இருக்கிறோம் சொல்லுங்க. தான தர்ம ஆண்டு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு சபை இருந்தது இல்லையா? அன்றியும் சகோதரே, மக்கதோனியா நாட்டில் இருந்து சபையார் என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க தெரியுமா? தங்கள் கஷ்டத்திலையும் ஏழைகளுக்கு கொடுத்தாங்களாம். நானே கஷ்டப்பட்டு இன்றைக்கு அநேக பதில்கள் எப்படித்தான் பாருங்க. இதை குறித்து நான் ஒரு விதமா நான் நல்லா பேச விரும்புறேன். பாருங்க, நானே கஷ்டமா இருக்கிறேன் ஆண்டவரே, எப்படி கொடுப்பது? ஆனா இவங்க கொடுத்தாங்களே, இவங்க கொடுத்தாங்களே, இவங்க தங்க கஷ்டத்திலையும் என்ன செய்தாங்க? கொடுத்தாங்களா? அதுக்கும் திராணிக்கும் மேலாக கொடுத்தாங்களா? ஆச்சரியம் இல்லையா? உள்ளதுக்கே அவங்களுக்கு கஷ்டம், ஆனா அந்த கஷ்டத்திலையும் அவங்க திராணிக்கு மேலாக கொடுத்தாங்களாம். ஐயா ஐயா, தேவனுடைய சமூகத்தில இருந்து நான் சொல்றேன், கேளுங்க. தயவு செய்து என் தேசத்தில் இருக்கிற திக்கட்டவர்கள் விதவைகளை இந்த வருஷத்திலே மறக்காதிருப்போமாக. கடந்த வருஷத்தில் நீ ஒரு பங்கு செய்தா தேவனுடைய சமூகத்தில் நான் வேண்டுதல் செய்ய இந்த வருஷத்தில் நீ ரெண்டு மடங்கு செய். எப்பொழுது உனக்கு ஏவப்படுகிறதோ அப்பொழுது உன் போதகரோடு போய் கதை, பாஸ்டர் இப்படி எனக்கு இருக்கிறது, நான் ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்தாங்க பாஸ்டர், ஏழைகளுக்கு தாராளமா உங்கள் கரங்களை திறந்து கொடுங்கப்பா. இந்த வருஷத்துல ஏழைகளுக்கு திறந்து கொடுங்க. இந்த பாரு, நீ செய்கிற ஏழைகளுக்கு கொடுக்கிற எந்த காரியத்தையும் தேவன் மறக்கவே மாட்டார். ஒருவேளை நாங்க மறந்து விடலாம், நாங்க மறந்து விடலாம். இந்த பாருங்க, இந்த பிரதர் உதவி செய்தா அப்படியா என்று நாங்க போயிடுவோம் பாருங்க. ஆனா தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மனுஷன் கொடுத்த விதம் எனக்கு தெரியும், இந்த மனுஷன் கொடுத்த விதம் எனக்கு தெரியும். அவன் கஷ்டத்தின் மத்தியிலும் கொடுத்தாப்பா, துன்பத்தின் மத்தியிலும் கொடுத்தா, துயரத்தின் மத்தியிலும் கொடுத்தா. என் ஜனங்கள் கஷ்டத்தில தேசத்தில் அழுந்து கொண்டு இருந்த பொழுது, மழையிலே மாண்டு கொண்டு இருந்த பொழுது, குளிருக்கு துணி இல்லாமல் இருந்த பொழுது, இந்த ஜனங்கள் கொடுத்தாங்கப்பா. இந்த இடத்துக்கு இந்த தேசத்தில் குளிர்தா ஹைச்சன் போடுகிறோம், குளிர்தா எக்கட்டை போடுகிறோம், குளிர்தா ஏதோ செய்கிறோம். இந்த தேசத்தில் ஒரு கூட்ட ஜனம் மழையிலே முழித்துக் கொண்டு நித்திரை இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஐயா ஐயா ஐயா, அடுத்த முறை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்த முறை அடுத்த பங்கு, ஒரு பங்கு போயிட்டது, அடுத்த பங்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து ஊக்கமாய் கொடுங்க, ஊக்கமாய். ஐயா நீ கொடுக்க போறது எங்களுக்கு கிடையாது, நான் எங்களுக்கு இல்ல, இங்க இருக்கிற ஒரு ஜனத்துக்கு நாம் உதவி செய்ய போறது கிடையாது, இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய. உன் தேசம், உன் ஜனம் வாழுகிற ஜனம், அழிந்து கொண்டு இருக்கிற என் தேசத்துல உதாரத்தமாய் கொடப்பா, உற்சாகமாய் கொடப்பா. கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனை தேவன் சும்மா விடவே மாட்டார். அவர் அவளுக்கு திரும்ப கொடுக்கிறாரா? ஒட்டத்தனையா இல்ல, ரட்டத்தனையா இல்ல, குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாரா? ஆகையினால தேவனுக்குள்ளே தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், அந்த சபையிலே அந்த ஜனங்கள் எப்படி கொடுத்தார்களோ அப்படி எங்கள் சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருஷத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நான் விரும்புகிறேன். அது என்னுடைய வேண்டுதலும் ஆகும். ஐயா கொடுப்பதில் சோர்ந்து போகாதீங்க. யாராவது கோபப்படுகிறதுல சோர்ந்து இருக்கிறாங்களா? இல்ல. யாராவது பேசுகிறதுல சோர்ந்து இருக்கிறாங்களா? இல்ல. யாராவது சோர வேண்டிய காரியங்கள்ல யாராவது சோர்ந்து இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா ஏழைகளுக்கு இறங்குகிறதுல நாம் ஏப்பா சோரணும். கொடு 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 கொடு. யாருக்கு கொடுக்கறீங்க? கர்த்தருக்கு நீங்க கொடுக்கறீங்க. யாருக்கு கொடுக்கறீங்க? கத்தரால் போஷிக்கப்பட வேண்டிய ஒரு ஜனக்கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது, அந்த ஜனத்துக்கு நாம கொடுக்கிறோம். ஐயா என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் கடைசி ஒரு பிள்ளையாவது ஒரு தாயாவது நீங்க அவங்களை ஸ்பான்சர் பண்ணி நடத்த வேண்டும் சொல்லி தேவனுக்குள்ள நான் விரும்புகிறேன். உங்களால் முடியாதுன்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க, முடியாதுன்னு சொல்லி சொல்லாதீங்க. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உன்னுடைய நாமத்துல எங்க தேசத்துல அதே நேரத்துல உதவி செய்கிற இடங்கள் கொடுக்கப்படுகிற இடங்களிலே நீங்கள் இலங்கைக்கு எப்பெல்லாம் போறீங்களோ அப்பெல்லாம் அட்ரஸ் டெலிபோன் நம்பர் எல்லாம் பண்ணி கொண்டு போய் நீங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு எதுக்கும் தடை கிடையாது, இது ஒன்றும் மறைபொருளாக செய்யப்படுகிற காரியமும் கிடையாது. போற நீங்க எல்லாரும் போதகரோடு தொடர்பு கொண்டு பாஸ்டர் அங்க போகிறோம், அங்க பாக்கலாமா வரலாமா எல்லாம் கேட்டுட்டு போன போன இடங்கள் அனுப்பப்பட்ட இடங்கள் நாம இங்கே போட்டு காட்டுவோம். அப்பவே நீங்க டெலிபோன் நம்பர் இடத்துல எல்லாம் விசாரிச்சு கொள்ளலாம். ஆகையினாலே கர்த்தருடைய நாமத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறது என்ன தெரியுமா, இந்த தான தர்ம ஆண்டிலே உங்கள் இருதயத்தை திறந்து விடுங்க, ஏழைகளுக்கு என்று கொடுங்க, எளியவர்களுக்கு என்று கொடுங்க, ஒரு பிள்ளையை தேவனுக்கு முன்பாக வளர்த்துடுங்க, உங்கள் பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையை நினைத்து அந்த பிள்ளையை வளர்த்து விடுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா, படிச்சு முன்னேறதுக்கு ஆண்டவரே, நல்லா இருக்கிறதுக்கும் ஆண்டவரே, ஒரு குடும்பம் வாழுவதற்கு நான் உதவி செய்யறேன் ஆண்டவரே, ஒரு பிள்ளை வாழுவதற்கு நான் உதவி செய்யறேன் ஆண்டவரே, என்னால் முடிந்ததை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னால் இது முடியாது ஆனாலும் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நல்லாக தெரியும், எனக்கு நல்லாக தெரியும். நான் நினைக்கிறேன் கடந்த தடவை ஊழியத்திற்கு, சபை ஊழியத்திற்கு அநேகர் உங்கள் நகைகளை கொண்டு கொடுத்து நீங்கள் காசு வேண்டி போட்டீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்கள் நகைகளை நீங்கள் கொண்டு கொடுத்து காசு வேண்டி அந்த ஊழியங்களுக்கு தேசத்தின் காரியங்களுக்கு நீங்கள் போட்டீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அநேகர் மற்றவரிடத்தில் வேண்டி எப்படியாவது இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியுமா, போதகர் போயிட்டு வரைக்கும் நீங்க அங்க இருக்கிற காரியங்களை கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா அழுவீங்க, அங்க இருக்கிற காரியங்களை கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா அழுவீங்க. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், போதகர் போய் தன்னுடைய செலவிலேயே சில காரியங்களை செய்துட்டு வந்து அவர் இங்க வந்து சொல்ல மாட்டார் பாருங்க, அவர் ஒன்றும் வந்து சொல்ல மாட்டார். அங்க நல்லது எவ்வளவு நடந்தாலும் அதை வந்து எங்களுக்கு இப்படி இப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அவர் சில காரியங்களை செய்துட்டு வர்றார். அவர் ஏதோ இல்ல கன காரியங்கள் செய்கிறார், எனக்கு அது அவருடைய அவர் போய் வழி இல்லாம விளங்குதா, வருகிற வழியில வந்து நிக்கிறாங்க இல்லையா, பாஸ்டர் எப்படி இருக்கிறது பாஸ்டர் எப்படி. என் மருமகள் டெலிபோன் கதைக்கிற பொழுது சொன்னார், மாமா 23 வயதுல ரெண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஒரு பிள்ளை நிக்கிறார், 23 வயதுல ரெண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நிக்கிறார். அதில் அவர்கள் போய் இந்த கடந்த கிழமைகளிலே அவர்கள் கிறிஸ்துமஸ் டைம்களிலே அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், அவர்கள் இலங்கையிலே போய் ஏழைகளுக்கு 54 விதவைகளுக்கு உடுப்புகள் கொடுத்து சாப்பாடுகள் கொடுத்து அவர்களோடு ஒரு நாள் இதை தங்கி நின்று ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் கடந்து இந்த இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் செலவிலே போனார்கள், நாங்க ஒன்றும் உதவி செய்யல அதுக்கு வழங்க, அது அவர்கள் விரும்புகிறபடினாலே நீங்க செய்யுங்க, நல்லா செய்யுங்க, போங்க, நான் சொன்னேன் போகாதீங்க, அங்க போய் என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்னதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி. ஆனா என் மருமகள் சொன்னார், நான் படிக்கிற காலத்தில் ஒரு பொருத்தனையை வைத்தேன், இந்த தேசத்துல விட்டு நான் வெளியே போனா இலங்கைக்கு தான் நான் போக வேண்டும், இலங்கைக்கு போய் இந்த காரியத்தில் இந்த ஏழைகளை கவிச்சுனால் மாமா எனக்கு ஏழைகளை சந்திக்கத்தான் விருப்பம், அவங்களுக்கு கொடுக்கத்தான் விருப்பம், அதனால நான் அதை செய்யறேன். நான் சொன்ன ஓகே நீ போ குடு, உன்னை உழைக்கிறாய் நீ அதை செய்யன்னு சொல்லி அவர்கள் போய் செய்துவிட்டு வந்தார்கள். இந்த பாருங்க நான் ஏதோ சவால் விடல, இந்தியாவில இருக்கிற அவங்களே நம்ம தேசத்துல போய் இவ்வளவு காரியம் செய்தா இந்த தேசத்துல இருக்கிற நீயும் நானும் எப்படி. கடந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன் ஊழியத்துக்கு நம்முடைய போதகர் இருந்த பொழுது இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷி அந்த இடத்துல வந்திருந்தார்கள், ஒரு விசுவாசி. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, நம்முடைய பணம் 10th இருந்த பொழுது அவர்கள் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கலட்டி வித்து அந்த பணத்தை கொடுத்து அந்த ஊழியத்தை நாம் செய்து முடிப்பதற்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி பாஸ்டர் வந்து நம்மிடத்தில் சொல்லி அந்த நபரையும் போய் சந்தித்து அவர்களுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று நாம் கேட்டோம். ஐயா நான் கேட்கிறேன், எனக்கும் உனக்கும் இந்த தேசத்துல என்ன குறைவு இருக்கிறது, ஒரு ஏழையை சந்திக்க முடியாதா, ஒரு ஏழை குடும்பத்துக்கு சாப்பாடு போட முடியாதா, ஒரு ஏழை குடும்பத்துக்கு உடுப்பு கொடுக்க முடியாதா, ஒரு ஏழை குடும்பத்தை நம்மளால நடத்த முடியாதா, உனக்கும் எனக்கும் இந்த தேசத்துல என்ன குறைவு இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன் கேளுங்க எவருக்கு நான் அதை விரும்பவில்லை, நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறாதுன்னு சொல்லி நான் ஒரு நாளும் நம்பவே கூடாது. ஏன் தெரியுமா, அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா. நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாறாதுன்னு சொல்லி எவராலும் சொல்ல முடியாது. ஆகையினால ஏழைக்கு இறங்குங்க, எளியவர்களுக்கு இறங்குங்க, அவருடைய கண்ணீர்களை துடைக்கிறதுக்கு முயற்சிங்க, நம்முடைய முதுகுகளை அவர்களுக்கு காட்டாதிருப்போமாக. எங்கள் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் உதாரத்துவமாக இந்த வருஷத்துல ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.